ശ്രീമതേ രാമാനുജായ നമഃ, ശ്രീമദ്വരവരമുനയേ നമഃ, ശ്രീമല്ലോകാര്യ മഹാഗുരവേ നമഃ. ദൃഷ്ട്വാ ഹൃഷ്ടം തദാ വിഷ്ണും രമയാ മയിലാധിപം, കൂപേ രക്തോത്പലേ ജാതം മഹദാഹ്വയമാശ്രയേ. சீராரும் மாட திருக்கோவலூர் அதனுள் காரார் கருமுகிலை காணப்புக்கு ஓரா திருக்கண்டே நின்னுரைத்த சீரான் கடலே உரை கண்டாய் நெஞ்சே உகந்து. ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய கிருபையாலே, நிர்ஹேதுகமான கிருபையாலே ஜீவாத்மாக்களிலே சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மயர்வர மதிநலமான ஞானத்தை கொடுக்கிறான். அவர்களே ஆழ்வார்கள் எனப்படுகிறார்கள். இந்த ஆழ்வார்களுக்குள்ளே காலத்தாலே முற்பட்டவர்கள் முதலாழ்வார்கள் என்று கூறுவர். பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார், ஐப்பசியில் ஓணம், அவிட்டம், சதயம் என்கிற அடுத்தடுத்த நாட்களிலே அவதரித்தவர்கள். அவர்களிலே பேயாழ்வார் மூன்றாவதாக ஐப்பசியில் சதயம் சனித்த வள்ளல் வாழியே என்று கொண்டாடும்படியான பேயாழ்வாருடைய மூன்றாம் திருவந்தாதி என்னும் திவ்ய பிரபந்தத்திலிருந்து சில அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ, ஸ்ரீமத் லோகார்ய மகாகுரவே நமஹ. திருஷ்ட்வா ஹிருஷ்டம் ததா விஷ்ணும் ரமயா மயிலாதிபம், கூபே ரக்தோத்பலே ஜாதம் மகதாஹ்வயம் ஆஸ்ரயே. சீராரும் மாட திருக்கோவலூர் அதனுள் காரார் கருமுகிலை காண திருக்கண்டே நென்னுரைத்த சீரான் கடலே உரை கண்டாய் நெஞ்சே உகந்து. ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய நிர்ஹேதுக கிருபையாலே ஜீவாத்மாக்களிலே சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மதிநலமான ஞானத்தை அளிக்கிறான். அவர்களே ஆழ்வார்கள் எனப்பட்டார்கள். முதலிலே அவதரித்தவர்கள் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார். இவர்களை பற்றி நம் மணவாள மாமுனிகள் உபதேசரத்தின மாலையிலே அருளி செய்யும் போது மத்துள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நத்தமிழால் நூல் செய்து நாட்டை உயித்த பெற்றுமையோர் என்ன முதலாழ்வார்கள் என்னும் பெயரிவர்க்கு நின்று உலகத்தே நிகழ்ந்து என்று கொண்டாடுகிறார். இவ்வாழ்வார்கள் மூவரும் பரபக்தி, பரஞானம், பரமபக்தி இதிலே ஈடுபட்டு இருந்தார்கள். முறையே அதிலே இன்று நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாவது பேயாழ்வார் அருளி செய்த மூன்றாம் திருவந்தாதி. அந்த மூன்றாம் திருவந்தாதியிலே ஒரு பாசுரத்திலே நாயிகா பாவத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அந்த பாசுரத்தை பற்றியும் அதற்கு பின்னர் தமிழ் தலைவன் பொன்னடி போற்றும் இராமானுசன் என்று அமுதனா கொண்டாடும்படியாக இவருடைய வர்ணனைகள், அது மூன்றாம் திருவந்தாதியிலே கூறப்பட்ட வர்ணனைகள், அதை பற்றியும் அடியேனுடைய மந்தமதிக்கு எட்டின வரையில் சற்றே அனுபவிப்போம். ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு என்று அழகிய மணவாளர் பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே அருளி செய்துள்ளார். இந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் பக்தி ரொம்ப ஜாஸ்தி ஆகும் போது அப்ப என்ன பண்ணுவா, தானான தன்மையை இழந்து ஒரு பெண் பாவனையை ஏறிட்டு கொண்டு பாடுவார்களாம். இது ரொம்ப பிரசித்தம் எங்கனா நம்மாழ்வாரிடத்திலேயும் திருமங்கையாழ்வார் இடத்திலேயும். நம்மாழ்வாரை பராங்குச நாயகி என்றே கொண்டாடுகிறோம். அதை போலே திருமங்கையாழ்வாரையும் பரகால நாயகி என்றே கொண்டாடுகிறோம். அதற்கு மேலே இங்கே இந்த முதலாழ்வார்களுடைய இந்த ஒரு பாசுரம், வெற்பென்னு வேங்கடம் பாடும் வியந்துழாய் கற்பென்னு சூடும் கருங்குழல் மேல் மற்பொன்ற நீண்டதோள் மால் கிடந்த நீழ்கடல் நீராடுவான் பூண்டனால் எல்லாம் புகும். மூன்றாம் திருவந்தாதியிலே 69வது பாசுரம். முதலாழ்வார்களையும் எடுத்துக்கொண்டால் இந்த ஒரு பாசுரத்திலே மட்டும்தான் நாயிகா பாவம் காண கிடைக்கிறது. வெற்பென்று வேங்கடம் பாடும். வெற்பு அப்படின்னா மலை. ஏதேனும் ஒரு மலையை பற்றி பேச்சு வந்தாலும் உடனே திருமலையை பற்றியே பாடுகின்றாளாம். வெற்பென்று வேங்கடம் பாடும். அடுத்தபடியாக வியந்துழாய் கற்பென்று சூடும் கருங்குழல் மேல். தன்னுடைய கூந்தலிலே அந்த துழாய் மாலை அதையே சூட்டிக் கொள்கிறாளாம் தன்னுடைய தலையிலே. ஏன்னா அதுதான் இவளுடைய கற்புக்கு உரியது அப்படிங்கிறதுனால. மற்பொன்ற நீண்ட தோள் மால் கிடந்த நீழ்கடல் நீராடுவான். இந்த மல்லர்களை அழித்தானே, மல்லர்களை கண்ணன் எங்கே அழித்தான்? அந்த கம்சவதத்துக்காக புறப்படும் போது கம்சன் அங்கே முஷ்டிகன், சானூரன் என்ற இரண்டு மல்லர்களை நிறுத்தியிருந்தான். அவர்களை வதம் செய்தான். அந்த மல்லர்களை வதம் செய்த நீண்ட தோளையுடைய திருமால், அந்த திருமால் கிடக்கும் இடம் எது? திருப்பார்கடல். நீராடணும்னா அந்த எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கிற அந்த திருப்பார்கடலிலேதான் சென்று நீராட வேண்டும் என்று பூண்டனாள் எல்லாம் போகும், விடிந்த விடுவுகள் தோறும் அங்கே புறப்படுவதற்கு தயாராக நிற்கிறாள் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். ஆழ்வாருடைய திருவேங்கடத்து அனுபவ அந்த பாசுர பகுதியிலே இந்த பாசுரம் வருகிறது. இதற்கு முற்பட்ட பாசுரங்களிலே எல்லாம் திருவேங்கடமுடையானை அனுபவித்துக் கொண்டே வந்த ஆழ்வார் அந்த அனுபவத்தின் மிகுதியாலே தாமான தன்மையை இழந்து போகிறார். தாமான தன்மையை இழந்து ஒரு நாயகியின் நிலையை அடைகிறார். அப்ப கூட அவரால அந்த நாயகியினுடைய பேச்சுக்களையும் செயல்களையும் தன்னுடைய வார்த்தையாக, அந்த நாயகியின் வார்த்தையாக அவராலே சொல்ல முடிவதில்லையாம். அதனாலே அந்த நாயக பாவத்திலே இந்த பாட்டை அருளி செய்கிறார். திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதனில் பிறந்த இவளும் என்றும், கங்குலும் பகலும் கந்துயிலறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் என்றும், பரகால நாயகியின் தாயாராகவும் பராங்குச நாயகியின் தாயாராகவும் இதற்கு பிற்பட்ட ஆழ்வார்கள், அதாவது திருமங்கை ஆழ்வாரும் சரி நம்மாழ்வாரும் சரி இவர்களுக்கு பிற்பட்ட ஆழ்வார்கள், அந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருப்பது போன்று இருக்கிறதாம் இப்பாசுரம். இதை இன்னும் சற்றே அனுபவிப்போம். திருவிருத்தத்திலே நம்மாழ்வார் பெருமான் மலையோ திருவேங்கடம் என்று அருளை செய்துள்ளார். அங்க பராங்குச நாயகியைப் போலே இங்கே பேயாழ்வாருடைய நாயிகா பாவத்திலே ஏற்படும் விஷயம் அன்பினாலே தூண்டப்பட்டு அந்த திருமலை ஒன்றையே இவள் பாடா நிற்கிறாள். கொல்லிமலை குடமலை அப்படின்னு வேற எந்த மலையை பத்தி பேச்சு வந்தாலும் அதெல்லாம் இவளுக்கு பிரசக்தியே கிடையாது. அது பத்திலாம் இவளுக்கு இவள் சொல்லுவதோ வெப்பென்று வேங்கடம் பாடும் திருவேங்கடமுடையான் இருக்க, அதை பற்றியே எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கிறாள். கற்பென்று சூடும் கருங்குழல் மேல் பெரியாழ்வாருடைய திருவாக்கு, தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களும். நம்ம பாகவதர்களுக்கே உரிய ஸ்வரூபமானது சுபாவமானது எம்பெருமான் சூடி நமக்கு உகப்புக்குரிய விஷயம். எப்படி பெரியாழ்வார் தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களும் என்று அனுபவித்தாரோ, அதை போலே அவருக்கு முற்பட்டவரான பெரியாழ்வார் இங்கே கற்பென்று சூடும் கருங்குழல் மேல் வியந்துழாய், அந்த துழாய் மாலையை அதையே கற்பு என்று சூடும். நம்முடைய குல வரம்புக்கும் நம் பாதிப்பிரத்தியத்துக்கும் பொருந்துவது வியக்கத்தக்க இந்த திருத்துழாயே என்று அதையே தன்னுடைய கருத்து திருக்குறளின் மேல் ஆர்வத்துடன் சூட்டிக் கொள்கிறாளாம். தெய்வத் தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ன மன்னாயினும் கொண்டு வீசுமினே என்ன திருவிருத்தத்திலே நம்மாழ்வாரும் அருளி செய்தார். அதை போல இவளும் திருத்துழாய் உடைய வேறொரு மனமிக பூவை சூட்டிக் கொள்ள மாட்டாள். கண்டார் இகழ்வனவே காதலன்தான் செய்தினும் கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல் என்று பாதிவிரதத்தை பற்றி பேசும்போது குலசேகர பெருமாள் பெருமாள் திருமொழியிலே அருளி செய்துள்ளார். அப்படிப்பட்ட அந்த பதிவிரத தன்மையை கற்பு எனப்படுவதாக கொள்வது மிகவும் சுவைமிக்கது. அடுத்தபடியாக விடியற் காலையில் எழுந்து நீராடி நினைக்கிறாள். அந்த மாதிரி நீராடணும் அப்படின்னு நினைக்கிற செயல்லாம் அவன் கிடந்த அந்த திருப்பார்கடல், அந்த திருப்பார்கடல் உன்னதத்துலதான் நீராடணும் என்று நினைக்கிறாளாம். மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா என்று திருப்பல்லாண்டிலே முதல் பாட்டிலேயே பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்தார். இங்கே பேயாழ்வாரோ மற்பொன்ற நீண்டதோள் மால் கிடந்த அப்படின்னு எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கிறார். அப்படி நீண்ட திருத்தோள்களையுடைய திருமால் பள்ளி கொண்டு அருளிய பரந்த திருப்பார்கடல், அதிலே நீராடுவதற்காக விடிந்த விடுவுகள் தோறும் புறப்பட்டு கொண்டு நிற்கிறாளாம். திருப்பார்கடலுடைய வேறு ஏதாவது ஒரு ஜலஸ்தானத்திலே நீராடினால் இவளுடைய தாபம் ஆறாதாம். பாடுகை சூடுகை நீராடுவது முதலான லோக யாத்திரை முழுவதும் இவளுக்கு இந்த பகவத் விஷயத்திலேதான் இருக்கிறது. பூண்ட நாள் எல்லாம் புகும் அப்படிங்கிறச்சே குஷ்யத்தே யஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே அப்படின்னு குலசேகர பெருமாளை பற்றி சொல்லுவதுண்டு. அதாவது எவருடைய நகரத்திலே தினந்தோறும் ரங்க யாத்ரா கோஷம் முழங்குகிறதோ, குலசேகர பெருமாள் என்ன பண்ணார், தினமும் கிளம்பி இன்னைக்கு கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் அப்படின்னு தினமும் அவர் பாரித்தார். அதை போல இங்கே பேயாழ்வார் இவள் விடுவதோறும் திருப்பார்கடல் செல்ல பாரிக்கிறாளாம். மால் அப்படிங்கிறதுனால சர்வேஸ்வரன் அப்படின்னும், அடியாரிடம் மயங்கி நிற்பவன் அப்படின்னும் இரண்டு வகையாக பொருள் கொள்ளலாம். பூண்ட நாளெல்லாம் புகும், பூண்ட நாள்னு சொல்றதுனாலே சூரியனுடைய தேரிலே குதிரை பூட்டின நாளெல்லாம் என்னும்படியாக விடிந்த விடுவுகள் தோறும் என்று பொருள்பட்டது என்று தீபிகை உரையிலே அருளி செய்துள்ளார். இந்த திருவந்தாதியிலே வேற எங்குமே தாமான தன்மை அழிந்து பேசும் பாசுரம் கிடையாது. அதனால இந்த ஒரு பாசுரம் மட்டும் இப்படி இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, விருப்பமா இருக்கு அப்படிங்கறதை மனத்திலே கொண்டு நம் பூர்வாச்சாரியர்களிலேயும் சிலர் இதை பரோபதேச பரமாகவும் நிர்வகிப்பார்களாம். அது எப்படின்னா சூடும் பாடும் புகும் அப்படின்லாம் சொல்றதுனால இதை ஒரு உபதேச விஷயமாக, அதாவது வேற ஒருத்தருக்கு உபதேசிக்கும், விஷயமாகவும் இதை பொருள் கொள்ளலாம் அப்படின்னு சிலருடைய நிர்வாகம் அமைந்திருக்கிறதாம். பாடும் சூடும் புகும் அப்படின்னு இந்த வினை முற்றுக்களை முன்னிலையாக கொண்டு இந்த உலகத்தவர்களே திருவேங்கட மலையை சென்று பாடுங்கள். ஏதோ ஒரு மலை, கண்ட மலை பேரெல்லாம் சொல்லாம திருமலை, மலை அப்படின்னாலே திருமலை அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், நல்ல மனமுள்ள பூவாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக கண்ட மலர்களை எல்லாம் சூட்டி கொள்ளாதீர்கள். எப்படி பேயாழ்வார் இங்கே அனுபவித்துள்ளாரோ, வியந்துழாய் கற்பென்னு சூடும் கருங்குழல் மேல் அப்படின்னு அனுபவித்துள்ளாரோ, பெரியாழ்வாரும் இதையே முன்மொழிந்து, இதையே வழிமொழிந்து, தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன அப்படின்னு சொல்லியுள்ளாரோ, அதை போலே நீங்களும் திருத்துழாயை சூடிக்கொள்ளுங்கள் என்கிறார்களாம். திருப்பார்கடலிலே நீராடச் செல்லுங்கள் என்று ஆழ்வார் உபதேசிப்பதாக மற்றொரு வகை விளக்கமும் உண்டு என்று உரையாசிரியர் எடுத்து காட்டுகிறார். இந்த இரண்டிலேயும் கொண்டால் மிக்க ரசமுள்ளது எதிலே அப்படின்னா, மிக்க சுவை உள்ளது எதிலேனா, இந்த நாயிகா பாவம் அது இருக்கே அதுல தான் இன்னும் சுவையான அர்த்தங்கள் இருக்கிறது என்பதும் ஒரு அபிப்பிராயமாக கொள்ளப்படுகிறது. க்ஷீராப்திநாதன் திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கார். அவர் பள்ளி கொள்ளும் அழகை 15வது பாசுரத்திலே விவரிக்கிறார். பணிந்துயர்ந்த பௌவ படுதிரைகள் மோத பணிந்த பணமணிகளாலே அணிந்து அங்கு அனந்தனனை கிடக்கும் அம்மான் அடியேன் மனந்தனனை கிடக்கும் வந்து. பணிந்துயர்ந்த பௌவ படுதிரைகள் மோத, திருப்பார்கடல்ல சயனிச்சுருக்கான் இல்லையா, அதனால அந்த கடல்லேருந்து அலைகள் வீசுகிறதாம். அந்த அலைகள் எப்படி வீசுறதுனா, பணிந்து உயர்ந்து தாழ்ந்தும் ஏறியும் வீசுகிறதாம். அந்த மாதிரி வீசுற அந்த கடலினுடைய அலைகளானவை அது மோதறது, எல்லா புறமும் அடிக்கிறது. பணிந்துயர்ந்த பௌவ படுதிரைகள் மோத, ஆனா அந்த மாதிரி அடிக்கிற அந்த அலைகள், அது அந்த திவலைகள் கொஞ்சம் கூட திருமேனியில படாதபடி அனந்தன் ஆதிசேஷன் குடைப்பிடிச்சுன்னு இருக்கானா. அந்த ஆதிசேஷனுடைய அந்த படமானது அது எப்படி இருக்குன்னா, அதுல வந்து உயர்ந்த பணமணிகள் இருக்கான், அதுலே நிறைய மணிகள் இருக்கு, மாணிக்கங்கள் இருக்கிறது. அப்படி அந்த மணிகள் இருக்கிறதுனால அதுல இருந்து கொஞ்சம் கூட எம்பெருமான் மேல அந்த அலை திவலைகள் அது வந்து மோதவே இல்லையாம். பணிந்துயர்ந்த பௌவ படுதிரைகள் மோத பணிந்த பணமணிகளாலே அணிந்து அங்கு அனந்தனனை கிடக்கும் அம்மான், அப்படி அங்க சுகமா சயனிச்சிருக்கிற எம்பெருமான், ஆமா அதை விட்டுட்டு அங்கேந்து வந்து அடியேனுடைய மனந்தனனை கிடக்கும் வந்து, என்னுடைய மனத்திலே வந்து பள்ளி கொள்கிறான் என்று விவரிக்கிறார். படுக்கை அப்படின்னா அதுக்கு அஞ்சு குணங்கள் இருக்கணுமா. மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி அப்படின்னு திருப்பாவேலை ஆண்டாலும் அருளி செய்திருக்கா இல்லையா, அந்த மாதிரி அந்த அஞ்சு குணங்கள் என்னன்னா, அழகா இருக்கணும், நல்ல வார்மா இருக்கணும், கோசியா இருக்கணும், நறுமணம் மிக்கதா இருக்கணும், பெருசா வாசனையா இருக்கணும், பெருசா அகலமா இருக்கணும். இந்த மாதிரி ஐந்து குணங்கள் இருக்கிறது நல்ல படுக்கை. இங்க அனந்தனாகிற படுக்கை அப்படி எல்லாம் இருக்கும், ஆனா அதை விட்டுட்டு அதற்கும் மேலே இந்த எம்பெருமான் உகப்பது இந்த பேயாழ்வார், அடியவரான பேயாழ்வார் அவருடைய மனத்தில் இருக்கும் படுக்கையை தான். அதாவது இவரோட மனசுல வந்து படுத்துக்கணுமா, அதுதான் அவனுக்கு இன்னும் உகப்பாக இருக்குமாம். இப்படி அவனே வந்து என்னை ஆட்கொள்ளணும் அப்படின்னு வந்திருக்கிறதுனால நான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு, அவனை அடையறதுக்கு நான் எந்த கஷ்டமும் படல அப்படி அனந்தன் வந்து ஒரு சிறு திவலை கூட அவர் மேல படாதபடி படுத்துருக்கிற அந்த படுக்கையை விட்டுட்டு அங்கேருந்து இந்த அடியாரோட மனத்துல இருக்கணுங்கிறதுக்காக வரான். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாப் முதல் இடம் எங்கன்னா திருவல்லிக்கேணியம். வந்துதைத்த வெந்திரைகள் செம்பவள வெண்முத்தம் அந்தி விளக்கும் மணி விளக்காம் எந்த உருவல்லி தாமரையாள் உண்ணிய சீர்மார்வன் திருவல்லி கேணியான் சென்னேன் என்று மங்களாசாசனம் செய்கிறார். திருவல்லிக்கேணி எங்க இருக்கு, கடற்கரையில இருக்கு. நல்ல கடல் அலைகள் வந்து வீசுறது. மந்துதைத்த வெந்திரைகள் செம்பவள வெண்முத்தம், அந்த அலைகள் என்ன பண்றது, பவளத்தையும் முத்தையும் கொண்டு வந்து கொட்டுகிறது. அந்த மாதிரி கொட்டும் போது எப்படி இருக்குன்னா, அந்தி விளக்கும் அணி விளக்காம், அந்தி விளக்குக்கு இன்னும் அழகு சேர்த்தார் போலே, ஏன்னா இந்த முத்து மணி அதெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால இன்னும் ரொம்ப அழகா இருக்கான். அந்தி விளக்கும் அணி விளக்காம் எந்த உருவல்லி தாமரையால் ஒன்றிய சீர் மார்வன், அந்த அல்லி அல்லிங்கிறது இங்க தாமரை, அதிலே மலர்ந்தவளான, அதிலே பிறந்தவளான பிராட்டி, அவள் வந்து இந்த எம்பெருமானுடைய திருமார்பிலே ஏறிக்கொள்கிறார். எதுக்காக அவ ஏறிக்கிறான்னா, அவ இல்லைன்னா இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் புருஷகாரம் கிடைக்காம போயிடும். அதனால அவ வந்து ஏறிண்டு புருஷகாரம் பண்ணினதுனாலேதான் எம்பெருமான் அந்த அனந்தனுடைய அணையை விட்டு இவருடைய மனத்தை அணையாக கொண்டு வந்து அதிலே குடிகொள்கிறானா. எந்த உருவல்லி தாமரையால் ஒன்றிய சீர்மார்வன் திருவல்லி கேணியான் சென்னு என்ன மங்களாசாசனம். அடுத்தபடியாக இந்த முதலாழ்வார்கள் எல்லாருமே பரத்வத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். இந்த பரத்வத்துக்கு தோல் தீண்டியான அவதாரம் என்று திரிவிக்ரம அவதாரத்தை பற்றி விவரித்து சொல்கிறார்கள் நம் பூர்வர்கள். திரிவிக்ரம அவதாரத்திலே அவன் மண்ணு மணிமுடி நீண்டு அண்டம் போய் எண்டு செய்யும். அவனுடைய மணிமுடியானது நீண்டு கொண்டே போகிறது. இங்கே அவனுடைய மணிமுடிக்கான வர்ணனை, மண்ணு மணிமுடி நீண்டு. இந்த மண்ணு மணிமுடி அப்படின்னு சொல்றதுனாலே அது காட்டுற விஷயம் என்னன்னா, இவன்தான் பரத்வம், இவன்தான் முழு வேத முதல்வன் அப்படிங்கிறதே காட்டுதான். கூறத்தாழ்வானும் வரதராஜஸ்தவத்திலே ஈஷத்தே பிஷுனயன் கிள மௌலிகி ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈஷத்தே பிஷுனயன் கிள மௌலிகி என்று அருளி செய்துள்ளார். ஈஷனே, நீ உன்னுடைய கிரீடத்தாலேயே, உன்னுடைய திருமுடியாலேயே நீதான் இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவன் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கிறாய் என்பதுதான் அதோட அர்த்தம். அப்படி இருக்கும் திரிவிக்ரம அவதாரத்திலே அவன் இப்படி அண்டமெல்லாம் கிழிச்சுண்டு மேலே வளர்ந்து கொண்டே போகிறான். அப்படி வளர்ந்து கொண்டே போகும்போது அவன் அந்த மின்னல்லாம் இருக்கும்ல, அந்த இடத்தையும் அடைகிறான். அப்ப என்ன இடதா, அந்த மின்னல்லாம் இவனுக்கு உடையாக வந்து விடுகிறதாம். மின்னை உடையாக கொண்டு உலகளந்தான் என்று அருளி செய்கிறார். அப்படிப்பட்டவன் குன்றம் குடையாக ஆகாத்தகோ, அந்த ஆனிரைகள் கோபர்கள் அவர்களை எல்லாம் அந்த இந்திரன் கிட்டேந்து ரட்சிக்கிறதுக்காக, இந்திரன் பெய்த அந்த மழை, அந்த மழையிலிருந்து காப்பதற்காக அந்த கோவர்தன மலையை குடையாக எடுத்தான். எடுத்து அந்த மலைக்குள்ளேயே தன்னுடைய உடம்பு, தன்னுடைய திருமேனியானது அடங்கும்படி செய்தான். அப்படிப்பட்ட பரத்வத்தை உடையவன் எப்படி சௌலபியத்தை காட்டுகிறான் என்று அருளி செய்கிறார். அடுத்ததாக திருவேங்கடத்தை பற்றிய வர்ணனை. இந்த திருவேங்கடத்திலே இருக்கும் எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டே வருகிறார். இப்ப 45 பாசுரம். புரிந்து மதவேழம் மாப்பிடியோடு ஊடி திரிந்து சினத்தால் பொருது விரிந்த சீர் வெண்கோட்டு முத்துதிர்க்கும் வேங்கடமே மேலொரு நாள் மண்கோட்டு கொண்டான் மலை என்று அருளி செய்கிறார். இங்க யானைய பத்தி சொல்றார். புரிந்து மத வேழம், மதம் கொண்ட வேழம், வேழம்னா யானை, மதம் கொண்ட வேழமானது என்ன பண்றது, தன்னுடைய பிடியோடு ஊடி, அதாவது இந்த ஆண் யானைக்கும் பெண் யானைக்கும் பிரணய கலகம் ஏற்படுகிறது. அந்த மாதிரி பிரணய கலகம் ஏற்படுறச்சு அந்த யானையானது என்ன பண்றது, திரிந்து சினத்தால் பொருது, அது போய் அந்த மலையில போய் மோதறதாம். அந்த மலையில போய் மோதும் போது அப்ப அதனுடைய கொம்பிலிருந்து முத்துக்கள் போல சொரியறதாம். அந்த மணிப்பாறைகள்ல மோதறதுனால அதைத்தான் திரிந்து சினத்தால் பொருது விரிந்த சீர் வெண்கோட்டு முத்துதிர்க்கும் வேங்கடனே என்று அருளி செய்கிறார். அப்படிப்பட்ட வேங்கடம் யாருடைய வேங்கடம் அப்படின்னா, மேலொரு நாள் மண்கோட்டு கொண்டான் மலை. இதுக்கு முன்னாடி அங்க சீனிவாச பெருமாள் திருவேங்கடமுடியான் எழுந்தருளுவதற்கு முன்னாடியே அந்த மலைக்கு அதிபதி யாரு அப்படின்னா வராக பெருமாள். இந்த வராக பெருமாள் முன்னொரு காலத்துல என்ன பண்ணார், பூமியை இடந்து குத்தி எடுத்தார் இல்லையா. அத போல இப்போ இந்த மலையா, இந்த மலை மேலே அந்த யானை மோதுவது அதை போல இருக்காம். அடுத்தது 57 பாசுரத்திலே, பொலிந்திரண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி மலிந்து திருவிருந்த மார்வன் பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான்களே பெருடன் மேல் கண்டாய் தெளி என்ன, அந்த கருட வாகனன் அவனுடைய திருவடிகளையே தஞ்சமாக பற்று என்று அருளி செய்கிறார். இதுல இருக்கும் வர்ணனை, பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி, நன்னா வானம் இருட்டு இருத்திருக்கு, நன்னா அந்த மாதிரி கருமையா இருக்கும் போது அந்த இருண்ட கார்வானம், மழை மேகத்தோட கூடியிருக்கிற அந்த வானம், அதிலே மின்னே போல் தோன்றி, அதுல வந்து ஒரு மின்னல் வந்து தோன்றுகிறது. அதே போல எம்பெருமானுடைய திருமார்பு இருக்கிறதாம். அப்படிப்பட்ட இருண்ட திருமார்பிலே பிராட்டியானவள் அந்த மின்னை போல அப்படியே ஒளி வீசுறாள். மின்னையை போல் தோன்றி மலிந்து திருவிருந்த மார்வன் பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கடலே, கருடன் எம்பெருமானை தாங்குகிறான். அப்ப அது எப்படி இருக்குன்னா, மேருமலையின் மேலே ஒரு அஞ்சனகிரி இருக்கார் போலே இருக்கிறதாம். பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான், அப்படிப்பட்டவனுடைய கழலே திருவடிகளையே கருடன் மேல் கண்டாய் தெளி, அவனையே பற்று, பக்தியோடே பற்று என்று அருளி செய்கிறார். 58 பாட்டினாலே தாயார் பெருமாள் இவர்கள் இருவருடைய குணத்தையும் விவரிக்கிறார். அதாவது திருமலையப்பனின் பிரேம பாரதந்திரியத்தையும் பிராட்டியின் புருஷகார கிருத்தியத்தையும் இவை என்றும் பழுதுபடாது அப்படிங்கிறதை விளக்குகிறார். பாட்டு என்னன்னா, தெளிந்த சிலாதலத்தின் மேலிருந்த மந்தி அழிந்த கடுவனையே நோக்கி விளங்கிய வெண்மதியம் தாவென்னும் வேங்கடமே மேலொரு நாள் மன்மதியில் கொண்டு வந்தான் வாழ்வு அப்படிங்கிறது. இது திருமலையிலே நடக்கும் ஒரு காட்சி. அங்கே ஒரு மந்தியானது இருக்கு, ஒரு கடுவனானது இருக்கு. அதாவது ஒரு பெண் குரங்கும் ஆண் குரங்கும் இருக்கு. அந்த பெண் குரங்கு என்ன பண்றது, அந்த ஆண் குரங்கை பார்த்து, இதோ இருக்கு பாரு இந்த மதி அப்படின்னா நிலா, இந்த நிலாவை எனக்கு எடுத்து கொடு. அந்த நிலா வந்து பாக்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்காம், அந்த கண்ணாடியை கொண்டு நான் என் முகத்தை பார்த்து கொள்ள வேண்டும், அதற்காக அதை எடுத்து கொடு என்று கேட்கிறதாம். தெளிந்த சிலாதலத்தின் மேலிருந்த மந்தி, அது ஒரு அழகான கற்பாறைகள் படிக்கப்பாறை போலே இருக்கும், அந்த பாறையிலே அமர்ந்திருக்கிறதாம். ராமனும் சீதையும் அப்படித்தான் ஒரு ஸ்படிகப்பாறையிலே உட்கார்ந்திருந்தார்களாம். அதை போலே இங்கே உட்கார்ந்திருக்கும் இந்த குரங்கு மந்தியும் கடுவனும் அதற்குள்ளே நடக்கும் இந்த விஷயம். அந்த மந்தியானது கடுவனை பார்த்து, ஆண் குரங்கை பார்த்து, எனக்கு அந்த மதியம் விளங்கிய வெண்மதியம் அப்படிங்கிறார். விளங்கிய வெண்மதியம் அப்படிங்கிறதுனால அந்த நிலமானது களங்கமற்றதாக இருக்கிறது என்று அருளை செய்கிறார். எப்படி நிலாவுக்கு களங்கம் உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப எப்படி அது விளங்கிய வெண்மதியம் ஆகும் அப்படின்னா, அந்த நிலாவினுடைய அடிப்பாகத்திலே இருக்கும் அந்த கரைகள் எல்லாம் இங்கு திருமலையிலே கண்ணுக்கு தெரியாதாம். ஏன்னா அந்த திருமலையே ஓங்கி இருப்பதனாலே அந்த வெண்மதியமானது அதுவே கீழே இருக்கும்படி இருக்குமாம். இது எப்படி இருக்குன்னா, புருஷகார பூத்தையான பிராட்டியானவள் இந்த ஜீவர்களை இவள்களை அவசியம் கை தூக்கி விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஜீவன்களை எல்லாம் எடுத்து எனக்கு கொடு, ஜீவாத்மாக்களை எடுத்து கொடு என்று எம்பெருமானிடம் பிரார்த்திப்பது போலே இருக்கிறதாம். ஆகையாலே இந்த பாட்டு திருமலை அப்பனின் பிரேம பாரதந்திரியத்தையும் பிராட்டியின் புருஷகார கிருத்தியத்தையும் என்னும் பழுதுபடாது என்பதை காட்டித் தருகிறது என்பது நம் ஊர்வர்களுடைய வாக்கு. அடுத்ததாக எம்பெருமான் சயன திருக்கோலத்திலே இருக்கும் அழகை பற்றி விவரித்து சொல்கிறார். சாதாரணமா லோகத்துல இருக்கவாள்னா உட்காண்டிருப்பா, நின்றுருப்பா, நடப்பா, அதுல எல்லாம் ஏதோ கொஞ்சம் காண சகிக்கிற மாதிரி இருக்கும். அதே ஒருத்தர் படுத்துருந்தான்னா அதை காண சகிக்காதான். ஆனா எம்பெருமானுக்கோ அவன் படுத்துருந்தா அது அதை விட இன்னும் அழகு. ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் என்று நம்மாழ்வாரும் அருளி செய்தார். அவருக்கு முன்னோடியா தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கோ என்னவோ தெரியல. 67 பாட்டு. ஆங்கு மலரும் குவியுமால் உந்திவாய், ஓங்கு கமலத்தின் உன்போது, ஆங்கை திகிரிசுடன் என்னும் வெண்சங்கம், வானில் பகர்மதி என்னும் பார்த்து அப்படின்னு. அதாவது எம்பெருமானுடைய ஒரு திருக்கையிலே சக்கரம் இருக்கு சுதர்ஷனாழ்வான், இன்னொரு திருக்கையிலே சங்காழ்வான் சங்கு இருக்கு. அதை பார்த்துட்டோ எம்பெருமானுடைய திருநாதி கமலத்திலிருந்து ஒரு தாமரை மலர்கிறது இல்லையா, அந்த தாமரையானது என்ன பண்ணுமா, தாமரை சாதாரணமா என்ன பண்ணும், சூரியனை பார்த்தால் மலரும், சந்திரனை பார்த்தால் குவியும். இது ஏக காலத்திலே இந்த தாமரை என்ன பண்றது, எம்பெருமானுடைய திருக்கையிலே இருக்கிற சுதர்ஷனாழ்வானை பார்த்த உடனே மலர்கிறது. மறுபடியும் இந்த சங்காழ்வானை பார்த்த உடனே சந்திரன் அப்படின்னு நினைச்சுட்டு உடனே குவியறது. ஒரு காலத்திலே குவியும், ஒரு காலத்திலே மலரும் அப்படிங்கிறதுதான் தாமரைகளுக்கெல்லாம் இயர்து. அப்படி இல்லாம இந்த உந்தி தாமரை அப்படின்னு சொல்லலாம், அல்லது உந்தியிலிருந்து மலரும் தாமரை அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பண்றதுதான், ஆங்கு மலரும் குவியுமால் உந்திவாய், மால் உந்திவாய், ஓங்கு கமலத்தின் முன்போது, அது என்ன பண்றது, இப்படி மாறி மாறி மலர்வதும் குவிவதுமாக இருக்கிறதாம் எம்பெருமானுடைய சயன திருக்கோலத்து அழகை இங்கே விவரிக்கிறார். இதற்கு மேலே இப்படிப்பட்டவனுடைய அழகை அனுபவிக்கிறதுக்கு திருப்பார்கடலுக்கு போகணும்னு அவசியமே இல்லை, திருமலையிலேயே அனுபவிக்கலாம் என்று பல பாசுரங்களாலே திருமலையோட அழகையும் திருமலை அப்பனின் அழகையும் அனுபவிக்க தொடங்குகிறார். திருமலையிலே விலங்குகள் செய்யும் செயல்கள் கூட எம்பெருமானுடைய சேஷ்டிதங்களை நினைவுபடுத்துமா, அதை 68 பாட்டிலே நமக்கு விவரிக்கிறார். பார்த்த கடுவன் சுனநீர் நிழல் கண்டு பேர்த்தோர் கடுவன் என பேர்ந்து கார்த்த களங்கனிக்கு கை நீட்டும் வேங்கடமே மேல்நாள் விலங்கனிக்கு கண்ணெறிந்தான் வெறுப்பு என்று. திருமலையிலே இருக்கும் திருவேங்கடமுடையான் யாரு, முன்னொரு நாள் கண்ணனாக இருந்தவன் தான். அந்த கண்ணனாக பிறந்த போது அவன் என்ன பண்றான், விலங்கனிக்கு கண் எறிந்தான். இந்த விழாப்பழமாக வந்த அசுரனையும் ஒரு கன்று வடிவிலே வந்த அசுரனையும் சேர்த்து ஒன்னாவே கொண்டுடுறான். அந்த விலங்கனி மேலே இந்த கண்ணை எறிகிறான். ஆக இரண்டு அசுரர்களும் வடிந்து போகிறார்கள். இங்கே அதை நினைவுபடுத்தும் விதமாக இந்த குரங்கு ஒன்று செய்யும் செயல் இருக்கிறதாம். பார்த்த கடுவன் சுனநீர் நிழல் கண்டு, அதாவது திருமலையிலே சுனை நீர் இருக்கிறது, அதிலே இந்த கடுவன் இந்த ஆண் குரங்கானது தன்னுடைய நிழலை காண்கிறது. தன்னுடைய நிழலை கண்ட உடனே அது தன்னோட நிழல் தான் அப்படிங்கறது தெரியாம பேர்த்தோர் கடுவன் என பேர்ந்து, அது இன்னொரு கடுவன், இன்னொரு ஆண் குரங்கு அப்படின்னு நினைச்சுட்டு ஓட பாக்குறது, பயந்து ஓட பாக்குறது. ஆனா அதே சமயத்துல அதுக்கு ஒரு சபலம், அங்கே வந்து ஒரு கலங்கனி இருக்கு. அந்த கலங்கனியும் அந்த சுனை நீரிலே தெரிகிறது, அதனுடைய ரிஃப்ளெக்ஷனும் தெரிகிறது. அப்போ என்ன பண்றது, இந்த குரங்கை பார்த்து, இந்த சுனை நீர் நிழல் கண்டு தன்னுடைய நிழலான குரங்கை பார்த்து, எனக்கு அந்த கலங்கனியை அழுத்துத்தா அப்படின்னு கேட்கிறதாம். இந்த மாதிரி கேட்பது, அந்த மேலொரு நாள் விலங்கனிக்கு கண்ணெறிந்தான் வெறுப்பு, விலங்கனிக்கு கண்ணெறிந்த சரித்திரத்தை நினைவுபடுத்த. அடுத்ததாக 70 பாசுரத்தாலே, இந்த எம்பெருமானை ஆசிரயிப்பதற்கு ஒரு தகுதி வேணுமா? இவனுடைய சக்தி எப்படின்னா, ஞானத்தை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை கூட ஒரு தேசவாசத்தாலே, அதாவது திருமலையிலே வசிக்கும் இந்த விலங்குகள், இந்த விலங்குகளுக்கும் அந்த ஞானம் அமையும்படியாக எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுகிறான். அதனால இவனை ஆசிரயிப்பதற்கு அஞ்ச வேண்டாம் என்று அருளி செய்கிறார் இந்த பாசுரத்தாலே. புகுமதத்தால் வாய்ப்பூசி கிழுதாழ்ந்து அருவி உகுமதத்தால் கால் கழுவி கையால் மிகுமதத்தேன் மிண்ட மலர் கொண்டு விரல் வேங்கடவனையே கண்டு வணங்கும் களிறு. இங்க இருக்கும் யானையானது என்ன பண்றதாம், தன்னுடைய மத ஜலம் அது வந்து அப்படியே பெருகி வழிந்து ஓடுகிறது. அந்த மத ஜலத்தாலே அதாலேயே கை அலம்பிக்கிறது, அதாலேயே கால் அலம்பிக்கிறது. அப்புறம் அங்க இருக்கும் ஒரு தேன் சொரிந்த மலர், அந்த மலரை எடுத்து கொண்டு அதை கொண்டு எம்பெருமானுக்கு அர்ப்பணிக்கிறது. புகுமதத்தால் வாய்ப்பூசி கிழ்த்தாழ்ந்து, யானையானது அந்த மத்தகத்தில் நின்னும் கன்னங்களில் இருந்தும் வாயிலே புகுகின்ற மத ஜலத்தாலே வாய் கொப்பளித்து ஆச்சமனம் பண்ணி அது கீழே தாழ்ந்து அருவி உகுமதத்தால் மேலிருந்து கீழ்வரையிலே அருவி போல வந்து பெருகுகிற அந்த மத ஜலத்தாலே கால்களை சுத்தம் செய்து கொண்டு கையாலே, அதாவது தன்னுடைய துதிக்கையாலே மிகுமதத்தேன் மிகுந்த மதத்தை விளைக்கக்கூடிய தேனை உடையதும் மலர்ந்ததுமான விண்ட மலர் கொண்டு புஷ்பத்தை கொண்டு விரல் வேங்கடவனையே பெருமிடுக்கனான திருமலை அப்பனையே கண்டு வணங்குகிறது என்று அருளி செய்கிறார். 71 பாசுரத்திலே களிறு முகில் குத்த கையெடுத்தோடி ஒளிர மறுப்புசிகை யாழி பிளிறி விழ கொன்னு நின் அதிரும் வேங்கடமே மேல்நாள் குழக்கண்ணு கொண்டெறிந்தான் குன்னு என்று இன்னொரு வர்ணனை, இயற்கை வர்ணனை. களிறுன யானை, களிறு முகில் குத்த கையெடுத்தோடி, அந்த களிறு யானை என்ன பண்றது, கரியமாம் விற்படலங்கள் கிடந்தவை முழங்கிட மதையானை போல் எழுந்த மாமுகில்கள் அப்படின்னு ஆண்டாள் அருளி செய்தபடி இந்த திருமலையிலே இருக்கும் மேகங்களானது அதுவே பார்க்கறதுக்கு யானை போல இருக்குமா. அந்த யானை அந்த மேகத்தை பார்த்துட்டு இந்த யானை என்ன பண்றது, அது இன்னொரு யானை அப்படின்னு நினைச்சிட்டு அதோட சண்டை போடுறதுக்கு போகுது. அதை பார்த்த உடனே யாழி அது என்ன பண்றது, என்ன இந்த யானைக்கு இவ்வளவு கோபமா இவ்வளவு சினமா அப்படின்னு இவ்வளவு மதமா அப்படின்னு என்ன பண்றதா, அது போய் இந்த யானையுடைய தந்தத்தை முறித்து போட்டு விடுகிறது. அப்படியே அனாயாசமாக முறித்து போட்டுட்டு அது மட்டும் இல்லாம அந்த யானை வந்து பிளிறி விழும்படியாக அதை கொன்று போட்டு விடுகிறதாம். இப்படிப்பட்ட வேங்கடமே மேல்நாள் குடக்கன்று கொண்டெறிந்தான் கொன்று, இதுக்கு முன்னாடி அந்த கன்றை கொண்டு விலங்கனி எறிந்தவனுடைய கொன்று என்று அருளி செய்கிறார். அடுத்த பாட்டிலும் திருமலையுடைய வர்ணனை தொடர்கிறது. அயர்வரும் அமரர்கள் அதிபதியை திருமலையிலே கண்டு களிக்கலாம் என்னும் அர்த்தம் வரும்படியான பாட்டு. குன்றொன்றினாய குரமகளிர் கோல் வளைக்கை சென்று விளையாடும் தீங்களை போய் வெண்ணு விளங்குமதி கோல் விடுக்கும் வேங்கடமே மேலே இளங்குமரர் கோமானிடம். மேலே இளங்குமரர் அப்படிங்கிறது வந்து நித்தியசூரிகளை சொல்வதாக வைத்துக் கொள்ளலாமாம். மேலே இளங்குமரர் கோமானிடம் அப்படின்னு சொல்றதுனால அந்த நித்தியசூரிகள் எப்போதும் 25 வயசே இருக்கும் அப்படிங்கிறபடியான நித்தியசூரிகள், அவர்களுடைய கோமானான எம்பெருமான் அவர்களும் இங்கே திருமலையிலே வந்து இவனை ஆசிரயிப்பார்கள். இந்த திருமலையின் சிறப்பு என்னன்னா, இங்கே இருக்கும் குர மகளிர், குறவர் இனத்தைச் சேர்ந்த மகளிர்கள், அவெல்லாம் குன்றொன்றினாய குரமகளிர், அதாவது அவ அந்த குன்று ஒண்ணு அங்கேதான் இருப்பாளாம். அந்த குன்று திருமலையிலிருந்து இறங்கி வந்தால் அது அவர்களுடைய குடிக்கு இழியாம், அவர்களுக்கு அப்போ ஒரு பழி வந்துடுமா, இவா அந்த திருமலையிலேருந்து இறங்கி போயிட்டா அப்படின்ற மாதிரி. அதனால அவ அந்த திருமலையிலேருந்து இறங்கவே மாட்டாளாம். குன்றொன்றினாய குரமகளிர், அவர்களுடைய கோல் வளைக்கை, அவர்கள் அணிந்து கொண்டிருந்த அந்த வளை அணிந்து கொண்டிருக்கும் கைகள், அந்த கைகளினாலே அவர்கள் சென்று விளையாடுவார்களாம். இங்கே சென்று விளையாடும் தீங்களை போய் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரசித்தமான பாடமா இருந்தாலும் பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானத்திலே தீங்கழல் போய் அப்படிங்கறத வந்து முதல் அர்த்தமா கொண்டிருக்கார். சென்று விளையாடும் தீங்கழல் போய் அவர்களுடைய, அதாவது அவ என்ன பண்ணுவாளாம், தன்னுடைய கழல்களிலே இருப்பதை கொண்டு கழல்களை தூர எறிந்து விளையாடுவார்களாம். அந்த மாதிரி விளையாடும் போது அது என்ன பண்ணுமா, மேலே சென்று விலங்குமதி கோள் விடுக்குமோ, அதாவது சந்திரனுக்கு கிரகணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ராகுவை அடித்து துரத்தி அந்த சந்திரனுக்கு ஏற்பட்டிருக்கும் கோளை விடுவிக்குமா? அப்படிப்பட்ட மகளிர் இருக்கும் துருவேங்கடம், அதுவே மேலே இளங்குமரர் கோமானிடம் என்று விவரிக்கிறார். இப்படி கண்ணனுக்கு இந்த திருமலை மேல அப்படி என்னதான் ஒரு காதல், அதை அடுத்த பாட்டிலே விவரிக்கிறார். கண்ணன் பிறந்தது இடைக்குலம், அவர்களோ காடு வாழ் சாதியர், காட்டிலே வாழ்பவர்கள். அவர்களுக்கு மரங்களுடைய மனம் ரொம்ப இனிதா இருக்குமா? அதனாலே இந்த திருமலையிலே இருக்கும் இந்த காடுகள், உயர்ந்த மலைகள், அந்த மரத்தில் இருக்கும் நறுமணம், இதெல்லாம் கண்ணனுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கிறதாம். அதனாலேயே அங்கே இவன் திருமலையப்பனாக நித்தியவாசம் செய்கிறானாம். 75 பாட்டிலே, சார்ந்த கடுதைப்ப தடாவிய கோட்டுச்சிவாய் ஊர்ந்தியங்கும் வெண்மதியின் உண்முயலை சேர்ந்து சினவேங்கை பார்க்கும் திருமலையே ஆயன் புனவேங்கை நாரும் பொறுப்பு என்று அருளை செய்கிறார். இங்க என்ன பண்றது, ஒரு வேங்கை, ஒரு புலி இருக்கு, நிறைய புலிகள் இருக்கு, இது ஒரு உதாரணம். இங்க ஒரு புலி இருக்கு, அந்த புலி என்ன பண்றது, அந்த நிலவை பார்க்கிறது. சார்ந்த அகடு தேய்ப்ப, அந்த நிலாவினுடைய அடித்தட்டு, அது வந்து மலை மேல அப்படியே தொடரா மாதிரி இருக்கான். அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த நிலவில இருக்கிற முயல் அதை வந்து இந்த வேங்கை பார்க்கிறது. பார்த்துட்டு ஆஹா, இன்னைக்கு நமக்கு ஆகாரம் கிடைச்சொடுத்து அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறது. ஆனா அது என்னவோ உண்மை கிடையாது, அதை அந்த முயலை பறிக்க முடியாது. அப்படி இருக்கிறச்சே என்ன பண்றது, முயலை விட்டு போறதுக்கும் முடியல, அந்த முயலை பறிக்கணும் அப்படின்னும் ஆசை. அதனால என்ன பண்றது, சினவேங்கை பார்த்து கொண்டே நிற்கிறதாம். சினவேங்கை பார்க்கும் திருமலையே ஆயன் புனவேங்கை நாரும் பொறுப்பு என்று அருளி செய்கிறார். பொறுப்புனா மலை. அடுத்ததாக 89 பாட்டிலே, பிரத்யக்ஷம், ஏதாவது கண்ணால காண்பதெல்லாம் மெய் அப்படின்னு நினைச்சுண்டு தீதான, தீது உடையதான இதர விஷயங்களிலே மண்டினீர்களானால் நன்றான இந்த பகவத் விஷயத்தையும் பிரத்யக்ஷமாக கண்டு திருமலையிலே அனுபவிக்கலாம் வாரீர் என்றபடி அருளி செய்கிறார். முடிந்த பொழுதில் குறவான ஏனம் படிந்தொழுசால் பைந்தினைகள் வித்த தடிந்தெழுந்த வேங்கடை போய் விண்டிறக்கும் வேங்கடமே மேலொரு நாள் தீங்குழல் வாய் வைத்தான் சிலம்பு என்று 89 பாட்டு. முடிந்த பொழுதில் குறவானர், மரணமடையும் நிலைமையில் உள்ள கிழவர்களான குறவர் தலைவர்கள். அவ என்ன பண்ணுவாளாம், ஏனம் படிந்துழுசால், ஊன்றி உழுந்த உழுத நிலங்களிலே பைந்தினைகள் வித்த புதிய தினை விதைகளை விதைப்பார்களாம். அவ என்ன பண்ணுமாம், தடிந்து வெட்டி போட்ட பின்பும் ஓங்கி வளர்ந்த வேங்கடையாக அந்த மூங்கில் தடிகளானவை நன்னா வளர்ந்து சென்று ஆகாசத்தை அளாவப் பெறுவோம். அப்படிப்பட்ட திருவேங்கடம், மேலொரு நாள் முன்பொரு நாள் தீங்குழல் வாய் வைத்தான் சிலம்பு, இனிய புல்லாங்குழலை வாய் வைத்தவனுடைய திருப்பவளத்தில் வைத்து ஊதின கண்ணபிரானுடைய திருமலை என்று அருளி செய்கிறார். இப்படி வெட்டப்பட்ட வேங்கடையானது விண் திறக்கும்படி, அதாவது ஆகாயத்தளவும் வளர்வது ஓர் வியப்பல்ல என்று கருத்து. இந்த திருமலையின் நிலவளத்தாலே வெட்டப்பட்ட கலையும் விண்ணளாவ வளர்கின்றது அப்படிங்கிறது அந்யாபதேசம். அதே இதனுடைய உட்பொருள் தாற்பயம் என்னவென்றால், சரமாதிகாரிகளின் தலை சாய்க்க பெற்ற ஸ்வ பிரவருத்தி உடனடியாக பரமபதம் அளவும் பகவத் பாகவத மங்களாசாசன பிரவருத்தியாக வளர்கின்றது அப்படிங்கிறது தான் இதோட ஸ்வாபதேச கருத்து. இப்படிப்பட்ட திருமலையிலே பகவத் விஷயத்தின் நன்மையை பிரத்யக்ஷமாக கண்டு உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று பரோபதேசம் சென்ற பாசுரத்தோடு சேர்த்து பார்க்கும் போது கருத்துரையாய் நிற்கின்றது. இப்படி திருமலையில் குறவரோடு, மூங்கில்களோடு, திருவேங்கடமுடையானோடு வாசியர ஒரு வித்தியாசமும் இல்லாம எல்லாம் இவருக்கு உத்தேசியமாய் இருக்கிறது. இவருக்குதான் பேயாழ்வாருக்கு உத்தேசியமாய் இருக்கிறது. இப்படி திருமலையில் நடக்கும் பல இயற்கை காட்சிகளை இயற்கையாக இவர் விவரிப்பது போல் இருந்தாலும் அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சம்பிரதாய அர்த்தம் இருக்கிறது என்பது நன்கு தெளிவாக தெரிகிறது. இதை அடியேன் அடியேனுடைய மந்த மதிக்கு எட்டிய வரையில் விண்ணப்பித்தேன். குற்றம் குறைகளை பொறுத்து பெரியோர்கள் திருத்தி பணிகொள்ளுமாறு பிரார்த்தித்து அமைகிறேன். திருக்கண்டேன் என நூறும் செப்பேன் ஆண்வாழியே, சிறந்த ஐப்பசியில் சதயம் சனித்த வள்ளல் வாழியே, மறுக்கமழும் மயில நகர் வாழ வந்த ஓன் வாழியே, மலர்க்கரிய நெய்தல் தனில் வந்துதித்த ஆண் வாழியே, நெருக்கிடவே இடைகளில் நின்ன செல்வன் வாழியே, நீமி சங்கன்படி வழகை நெஞ்சில் வைப்போன் வாழியே, பெருக்கமுடன் திருமழிசை பிரான் தொழுவோன் வாழியே, பேயாள் வார்தாளினை பெருநிலத்தில் வாழியே, ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.